SBS தமிழ்.
ஒரு நூற்றாண்டு காலமாக எழுப்பப்பட்டிருந்த குரல் புண்ணின் மேலற்ற விளக்காக ஒளி வீச தொடங்கியதற்கு பிறகு தமிழ் செம்மொழி என்ற பழகு அறிவிக்கப்பற்றிய மத்திய அரசால் வெளியிடப்பட்டதை ஒட்டி நடைபெறுகிற முதல் மாநாடு இது என்பதால் தமிழின் பெயரால் உலக தமிழ் செம்மொழி மாநாடு என்ற தெரிவிப்பில் இந்த மாநாடு கோவை மாநகரில் நடைபெறுகிறது.
செம்மொழி மாநாடு நடத்தி தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை ஏற்படுத்தி தந்தவர் தமிழ் அறிஞர்களை நாம் எப்போதும் நினைவு கூறும் வகையில் சிலைகள் கட்டிடங்கள் நிறுவியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு கலைஞர் ஆற்றிய பங்களிப்புகளை பணிகளை பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு ஆற்றிய பணிகள் குறித்து சொல்லும்படி நாம் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதியும் தமிழ் இலக்கியவாதியுமான குமரி ஆனந்தன் மற்றும் சென்னையில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸின் இயக்குநர் டாக்டர் ஜான் சாமுவல் ஆகிய இருவரையும் தொடர்பு கொண்டு கேட்டோம். முதலில் குமரி ஆனந்தன் அவர்கள் கலைஞர் ஆற்றிய குறிப்பாக தமிழ் அறிஞர்களுக்கு அவர் சிலை எழுப்பியதை சிலாகித்து இவ்வாறு கூறினார்.
கலைஞர் அவர்கள் தமிழ் தொண்டில் சிறந்து விளங்கினார். அவர் சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் தமிழிலே பேசுவது மட்டுமல்லாமல் தமிழ் பெரியவர்களுக்கெல்லாம் பெரிய மரியாதையை செய்தவர் அவர். சான்றாக சொல்வதாக இருந்தால், இன்று சென்னையிலே மெரினா கடற்கரையிலே வந்து பார்த்தால் கடற்கரையிலே பாரதி, பாரதிதாசன், வள்ளுவர், கண்ணகி, ஔவை அத்தனை பேரும் சிலை வடிவமாக நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் சிலையாக மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலே நிலையாக நிற்க வேண்டும் என்று அந்த தமிழ் பெரியோர்களுக்கு மரியாதை செய்வர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள்.
கலைஞர் குறித்து தனது உரையை இவ்வாறு துவக்குகிறார் டாக்டர் ஜான் சாமுவல் அவர்கள்.
ஒரு அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல், ஒரு எழுத்தாளராக மட்டுமல்லாமல், ஒரு நல்ல ஆராய்ச்சியாளனாக செய்திகளை வந்து ஆவணப்படுத்துகின்ற நிலையிலும், செய்திகள் என்றும் நிற்க வேண்டும் என்பதற்காக அவற்றை ஒரு காட்சிப்படுத்துவதிலும் அவருக்கு இணையாக யாருமே இல்லை. அந்த நிலையிலே வந்து அவர் தன்னிகரத்தவர் என்பதில் நமக்கு எந்த ஐயமும் கிடையாது.
ஐயன் வள்ளுவனுக்கு நிலையான அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் கலைஞர் என்று கூறுகிறார் குமரி ஆனந்தன்.
வள்ளுவனுக்கு வானுயர சிலை, முக்கடலும் கூடுகின்ற இடத்தில் வானுயர சிலை. ஏனென்றால் கலைஞர் அவர்கள் முத்தமிழ் காவலர். அதனாலே அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நாளையும் எழுதிய வள்ளுவனுக்கு நாதினவே போற்றுகின்ற அளவுக்கு 133 அடி உயரத்திலே வள்ளுவர் சிலையை வைத்திருக்கிறார். சென்னையிலே ஒரு ஏரி இருந்த இடம் அது வறண்டு கிடக்கின்ற பொழுது அதிலே வள்ளுவர் கோட்டம் என்று அமைத்து வள்ளுவரை பற்றிய வாழ்க்கை சித்திரங்களை எல்லாம் அங்கே வைத்து வள்ளுவருடைய குரலை பற்றி எல்லாம் வந்து பெரியவர்கள் பேசுகின்ற வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்.
வள்ளுவர் கோட்டம் என்று ஏன் பெயர் சூட்டினார் என்ற பெயர் காரணத்தை விளக்குகிறார் ஜான் சாமுவல் அவர்கள்.
கோட்டம் என்ற பெயரை கொடுக்கின்றார். இந்த கோட்டம் என்கின்ற பெயர் சிலப்பதிகாரத்தில் அதிகமாக நாம் கையாளப்படுவதை பார்க்கின்றோம். கோயில் என்று சொல்லவில்லை, நினைவகம் என்று சொல்லவில்லை. வள்ளுவர் கோட்டம் என்ற பெயரில் ஒரு பெரிய மிகச்சிறப்பான ஒரு கட்டமைவு. உலகத்தில் எந்த கவிஞனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நினைவகம் வந்து யாரும் எழுப்பவில்லை.
கலைஞர் அவர்கள் கன்னியாகுமரியில் நிறுவிய வள்ளுவர் சிலையினை சுனாமியாலும் அசைத்து பார்க்க முடியவில்லை என்ற பெருமை எப்போதும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. நமது எதிர்கால சந்ததியினர் தமிழை படிக்காமல் போய்விடக் கூடாது என்பதற்காக அரிய பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் கலைஞர் என்கிறார் குமரி ஆனந்தன்.
1வது முதல் 10வது வரை தமிழ் கட்டாய பாடம் என்று தமிழுக்கு உரிய இடத்தை எடுத்து கொடுத்தவர் கலைஞர். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் கடவுள் வாழ்த்து பாடுவதற்கு பதில் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்தை, நீராறும் கடல் உடுத்த நிலமடர்ந்தை என்று வருகிறது அல்லவா, அந்த பாடலை அவர்தான் முதல் முதலாக எல்லா கூட்டங்களிலும் பாட வேண்டும், தமிழ்தாய்க்கே முதலில் வணக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் அவர். பேருந்து என்று சொல்லுகின்ற பஸ்களிலே திருக்குறளை எழுதி வைத்தவர். பயணிகள் எல்லாம் அந்த திருக்குறளை படித்துக் கொண்டு போக வேண்டும் என்று அவர் விரும்பினார்.
டாக்டர் ஜான் சாமுவேல் அவர்கள் கலைஞரின் செம்மொழி இயக்கத்தில் தனது பங்களிப்பு குறித்து இவ்வாறு நினைவு கூறுகிறார்.
தமிழ் உணர்வுகள் எல்லாம் பொங்கி ததும்பிய ஒரு நிலையில் அதனுடைய உச்சகட்டத்திற்கு அதை எடுத்து சென்றவர் கலைஞர் அவர்கள். அதற்கு ஒரு குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் செம்மொழி இயக்கம். தமிழை செம்மொழி என்று ஜிஉப்பப்பவர்கள் குறிப்பிட்டார்கள். அதற்கு பின்னால வந்து செம்மொழி என்று சொல்லி வந்தோமே தவிர எந்த அடித்தளத்தில் தமிழ் மொழியானது செம்மொழியாக அமைகின்றது என்பது பற்றி நாம் விளக்கமாக ஆராய்ச்சி செய்யவில்லை. 1988 செம்மொழிகளின் வரிசையில் தமிழ் என்கின்ற என்னுடைய நூல் வந்தது. அதன் பின்னர் 1996 கலைஞர் அவர்கள் செம்மொழி தகுதிப்பாடு குறைந்தபட்சம் தேசிய நிலையிலாவது தமிழ் மொழிக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார். எப்படியானாலும் ஒரு 8 ஆண்டுகளில் 2004 நமக்கு அந்த தகுதிப்பாடு கிடைத்தது. ஸோ செம்மொழி என்கின்ற தகுதிப்பாடு கிடைத்தது தமிழ் மொழி வரலாற்றில், தமிழ் இன வரலாற்றில், தமிழ் இலக்கிய வரலாற்றில் நிச்சயமாக தேசிய நிலையில் நமக்கு ஒரு பெரிய திருப்பு மையத்தை ஏற்படுத்தியது. அந்த திருப்பு மையம் ஏற்படுவதற்கு அடித்தள அமைத்து கொடுத்தவர் கலைஞர்.
தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை எடுத்துக் கொடுத்த கலைஞர் அதோடு மட்டும் நின்றுவிடவில்லை என்கிறார் குமரியானந்தன்.
செம்மொழி போராடி பெற்றதோடு மட்டுமல்லாமல் செம்மொழிக்கு மாநாடுகள் நடத்தினார், கோவையிலே பிரம்மாண்டமாக நடத்தினார். அப்படி தமிழுக்கு தொண்டு செய்கின்ற கலைஞர் அவர்கள் என்றும் நம்மால் போற்றப்பட வேண்டியவர்கள், என்றும் நம்மால் புகழப்பட வேண்டியவர்.
2010 அதாவது இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவுற்று ஒரு வருடமே முடிந்திருந்த நிலையில் செம்மொழி மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்று விமர்சனங்கள் இருந்தபோது இம்மாநாட்டிற்கு செலவு செய்த தொகை குறித்தும் பல விசனங்கள் எழுப்பப்பட்டனவே என்று குமரி ஆனந்தன் மற்றும் ஜான் சாமுவேல் இருவரிடமும் கேட்டபோது,
தமிழ் மாநாடு தேவையாக இருந்த தமிழர்களே கூட தமிழினுடைய பெருமையை அறியவில்லை. அதனால் எவ்வளவு செலவாயிற்று என்பதை கூட பொருட்படுத்த வேண்டியதில்லை. எவ்வளவு பெரிய தமிழுக்கான உயர்வை அவர் காட்டினார், அது தமிழ் மக்கள் மத்தியிலே எவ்வளவு தூரத்திற்கு பதிந்தது. ஏனென்றால் கவியரசு மரியாதைக்குரிய வேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார் கவிதையிலே, மணக்கவரும் தென்றலிலே குளிராயில்லை, மாந்தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது, தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை, வணிகர்தம் முகவரியை வரைகின்ற பலகையில் ஆங்கிலமா வேண்டும், மானுயர்ந்த செந்தமிழால் வரைகை என அன்னவர்க்குச் சொல்ல வேண்டும் என்று ஒரு அடித்தளம் மணித்து கொடுத்ததை தமிழகத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்று அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தினார். அதை பார்த்து கேட்டவர்கள் தங்களுடைய வணிக கூடங்களினுடைய பெயர்களை கூட தமிழிலே எழுதினார்கள். அந்த அளவுக்கு அது சிறப்பாக இருந்த காரணத்தினாலே அழியாத செல்வமாக இருக்கின்ற தமிழுக்காக அவர் செலவழித்த அந்த தொகை மிக சிறியது என்று கூட நான் சொல்லுவேன்.
ஒரு தமிழன், ஒரு தமிழ் அரசு, தமிழ்நாட்டு அரசு அந்த அரசினுடைய மொழிக்காகவும் பண்பாட்டுக்காகவும் கலாச்சாரத்திற்காகவும் ஒரு உலகளாவிய நிகழ்ச்சியை நடத்துவதில் 400 கோடி செலவிட்டது என்றால் அது வந்து ஒன்றும் வருந்துவதற்குரிய விஷயம் இல்லை, மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம்.
தமிழின் வளர்ச்சிக்கு உழைத்த அனைவரையும் ஊக்குவித்தவர் கலைஞர் என்கிறார் குமரியானந்தன்.
தான் மட்டும் ஆக்கம் செய்வது மட்டுமல்லாமல் ஒரு சிறிய பொறியை கூட ஊதி பெருந்தெடுப்பாக்குவார். 1977 நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது வினா தொடுக்கின்ற உரிமை ஆங்கிலத்திற்கும் இந்திக்கும் மட்டும்தானா, எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருக்கின்ற என் தமிழ் மொழிக்கும் வினா தொடுக்கும் உரிமை வேண்டும் என்று போராடினேன். பல தடவை நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டேன். தொடர்ந்து போராடி தமிழிலே வினா கொடுக்கும் உரிமையை நான் பெற்றேன். கலைஞர் முதல்வராக இருந்தவர் என்ன சொன்னார் என்றால், தனி மரம் தோப்பாகாது என்ற பழமொழியையே மாற்றியமைத்து விட்டான் குமரி அனந்தன். தனி மனிதனாக நின்று தமிழிலே வினா கொடுக்கின்ற உரிமையை பெற்றுத் தந்த குமரி அனந்தனை நான் வாழ்த்துகிறேன் என்று எங்களுக்கெல்லாம் ஊக்கத்தை தந்தவர் அவர்.
தமிழ் வளர்ச்சி பணிகள் கலைஞருக்கு பிறகு எவ்வாறு எடுத்து செல்லப்பட இருக்கிறது? தனக்கு பிறகு தமிழ் வளர்ச்சி பணிகளை எடுத்து செல்வதற்கு ஒரு கட்டமைப்பை கலைஞர் உருவாக்கி இருக்கிறாரா என்று இருவரிடமும் கேட்டபோது,
அது ஒரு குழுவையோ அல்லது சிலரையோ அவர் அப்படி அமைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய மகன் அவரோடு இருந்து எல்லாவற்றையும் பழகியவர் ஸ்டாலின் அவர்கள் தந்தை ஆற்றிய பணியினை ஒன்று கூட விடாமல் தொய்வில்லாமல் தமிழுக்கு தொண்டு செய்வார் என்பதனை தமிழ் மாணவர்கள் போல் இருக்கின்ற நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை வீண் போகாது. மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய கிளையை தமிழ்நாட்டிற்கு பெற்றுத் தந்தவர். அந்த தமிழ்நாட்டிற்கு பெற்றுத் தந்தவர் பாட நூல்களிலே எல்லாம் தமிழ் வர வேண்டும் என்று விரும்பி அதற்கான காரியங்களை எல்லாம் செய்தவர். சிலரிடம் அதை ஒப்படைத்து போனார், போகாமல் போனார் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் பலர் பெரிய பெரிய பேராசான்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த பேராசான்கள் கலைஞர் செய்தது நல்லது, தொலைநோக்குடையது, தமிழ் வளர்ச்சிக்கு உதவுவது என்பதனை உணர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். எனவே இந்த பெரியோர்கள் எல்லாம் செய்வார்கள். இப்போது மலையமான் போன்ற பேரறிஞர்கள் எல்லாம் வந்து உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு வா, போ, நீ, பூ, தீ இப்படி ஒரு எழுத்து ஒரு மொழியாகவே இருக்கிறது, அப்படி 64 இருக்கிறது என்று சொல்லுகின்ற அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் தந்தையினுடைய தொண்டை தொடர்வார். தொடர்கின்றவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பதற்கு தொகை தொகையான பேரறிஞர்கள் இருக்கிறார்கள். எனவே கலைஞர் அதை செய்யாமல் விட்டார் என்று நினைக்க வேண்டாம். அவர் செய்ததிலே இருந்து உதித்து வருகிறவர்கள் குதித்தெழுந்து தமிழுக்கு தொண்டு செய்வார்.
செம்மொழி என்கின்ற தகுதிப்பாடு கிடைத்தவுடன் அதை வந்து ஒரு நிகழ்ச்சியாக மட்டுமில்லாமல் செம்மொழி மாநாட்டோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஒரு அமைப்பு தோற்றுவிக்க வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் விரும்பினார்கள். அந்த அமைப்பு அதுவும் மைய அரசினுடைய தொடர்போடு அது இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏனென்றால் தமிழகத்தினுடைய அரசியல் போக்குகளால் அது வந்து எந்த விதமான பாதிப்புக்கு உட்படக்கூடாது என்பது அவருடைய எண்ணம். ஆகவே மைய அரசினுடைய துணையோடு ஒரு நிறுவனம் வந்து அமைக்க வேண்டும் என்று கலைஞர் விரும்பினார். அதை அவர் செய்தும் காட்டினார். அந்த நிறுவனத்திற்காக 18 ஏக்கர் நிலத்தை அவர் ஒதுக்கினார். அந்த நிறுவனத்திற்கு தன்னுடைய வருவாயிலிருந்தே 1 கோடி ரூபாய் வைப்பு தொகையாக கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய நூலகம் அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். அண்ணா நூலகம், அண்ணா நூலகம் அவருடைய ஒரு பெரிய சாதனை.
தனது தமிழ் ஆளுமை, தமிழ் மொழி வளர்ச்சிக்கான அவரது பங்களிப்புகளில் அரசியல் ஆதாயங்கள் இருந்தன என்ற விமர்சனங்கள் கலைஞர் மீது இருந்தபோதும், தமிழ் மொழி வளர்ச்சிக்கான கலைஞரின் செயற்பாடுகள் போற்றுதலுக்கு உரியன என்று இருவரும் தமது உரையை முடித்துக் கொண்டனர்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.